ஓம் சாந்தி. June 24, 2026 காலை முரளி, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி 1957. மாத்தேஸ்வரி மம்மாவின் மகா வாக்கியங்கள். இந்த செயல்களத்தில் கர்மா என்பது அனாதியானது. நீங்கள் கர்மங்களை துறக்கக்கூடாது, ஆனால் கர்ம யோகிகள் ஆக வேண்டும். இந்த உலகம் செயல் களமாகும். இங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை நடக்கின்றார். இதில் பரமாத்மாவிற்கும் ஒரு பாகம் உள்ளது. ஆனால் அவர் ஆத்மாக்களைப் போல் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திற்குள் வருவதில்லை. ஆத்மாக்களைப் போல் அவரின் செயல்களின் கணக்கானது பாழாகுவதில்லை. அவர் கூறுகின்றார், நான் ஆத்மாக்களான உங்களை விடுவிக்கவே வருகின்றேன். இதனாலேயே நான் விடுதலை ஆக்குபவர். உங்களை பந்தனத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு முக்தியையும் சத்கதியையும் அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றேன். ஆத்மா கட்டுண்டு இருக்கும் மாயையின் பந்தனத்தை அவர் நீக்கி அந்த ஆத்மாவை தூய்மையாக்குகின்றார். அவர் கூறுகின்றார், ஆத்மாக்களை அவர்களின் பந்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வதே எனது கடமையாகும். நீங்களும் உலகின் அனாதியான சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு இந்த மனித உலகம் வளர்கிறது, அதாவது அதிகரிக்கிறது, பின்னர் அது குறைவடைகின்ற நேரமும் உள்ளது. அது வளர்ச்சி அடைவதனால் அது தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றில்லை. இல்லை, அது குறையவும் செய்கிறது. இந்த உலகிலுள்ள அனைத்தும் ஒரு சட்டப்படியே இயங்குகிறது. உங்களின் சரீரத்தை பொறுத்த வரையிலும் கூட ஒரு நியதி உள்ளது. முதலில் அது ஒரு சிசுவாக உள்ளது, பின்னர் ஒரு குழந்தையாகிறது, பின்னர் இளைஞராகவும் அதன் பின்னர் வயதான நிலையையும் அடைகிறது. அது விரைவாக வயதான நிலையை அடைவதில்லை. வயதாகும் பொழுது சரீரம் சிதைவடைகிறது. எனவே அனைத்தும் வளர்கிறது, பின்னர் அதன் முடிவிற்கு வருகிறது. இதுவே நியதியாகும். இந்த முறையில் உலகின் சந்ததிகளுக்கும் ஒரு நியதி உள்ளது. உங்களின் வாழ்க்கையிலும் நிலைகள் உள்ளன, உங்களின் பிறவிகளிலும் நிலைகள் உள்ளன, அத்துடன் தொடர்ந்து வருகின்ற சந்ததிகளிலும் நிலைகள் உள்ளன. இந்த முறையில் சகல தர்மங்களுக்கும் அதற்கே உரிய நிலைகள் உள்ளன. முதல் தர்மம் அதி சக்தி வாய்ந்தது. படிப்படியாக பின்னால் வருபவைகள் குறைந்த அளவு சக்தியை கொண்டுள்ளன. தர்மம் பிரிக்கப்படுகிறது, தர்மம் தொடர்கிறது. அனைத்துமே நியதிக்கு ஏற்பவே தொடர்கின்றன. இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் தந்தையும் கூறுகின்றார், எனக்கும் இதில் ஒரு பாகம் உள்ளது. நானும் ஒரு ஆத்மா ஆவேன். கடவுளான நான் வேறு எதுவும் அல்ல, நானும் ஒரு ஆத்மா. ஆனால் எனது கடமை மிகவும் மகத்தானதும் அதி உயர்ந்ததும் ஆகும். இதனாலேயே நான் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றேன். நீங்கள் எப்படி ஓர் ஆத்மாவோ, அதே போல் நானும் ஓர் ஆத்மாவே. நீங்கள் மனிதர்களாக இருப்பதைப் போல் உங்களின் குழந்தையும் ஒரு மனிதராகவே இருக்கின்றார். இதில் எவ்விதமான வேறுபாடும் இல்லை அல்லவா? எனவே நானும் ஓர் ஆத்மாவே. ஆத்மாக்களுக்கு இடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லை. ஆனால் நமது கடமைகளில் பெரிய வேறுபாடு உள்ளது. இதனாலேயே எனது கடமை மற்ற அனைவரிலுமிருந்து வேறுபட்டது என கூறப்படுகிறது. நான் ஒரு எல்லையற்கு உட்பட்ட தர்மத்தை ஸ்தாபிப்பவர் அல்ல. நான் உலகையே படைப்பவர். ஆனால் மற்றோர் தமது தர்மங்களை படைப்பவர்கள். எப்படி அந்த ஆத்மாக்கள் தமக்கே உரிய நேரத்தில் தமது பணியை செய்கின்றார்களோ, அதேபோல் நான் எனக்கு உரிய நேரத்தில் வருகின்றேன். எனது கடமை எல்லையற்றது, பரந்தது. எனது கடமை மகத்தானது, தனித்துவமானது. இதனாலேயே கூறப்படுகிறது, உங்களின் பணி தனித்துவமானது. அவர் சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்கள் அனைவரையும் மாயையின் பந்தனத்தில் இருந்து விடுவித்து புதிய உலகிற்கான மரக்கன்றை நாட்டுவதே அதிசக்தி வாய்ந்த பணியாகும். இதனாலேயே ஆங்கிலத்தில் அவர் ஹெவன்லி காட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று அழைக்க முடியாது. பரமாத்மாவான கடவுளே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். எனவே சொர்க்கம் என்பது ஓர் உலகம் அப்படித்தானே? சொர்க்கம் ஒரு தர்மம் கிடையாது. எனவே அவரே உலகை ஸ்தாபிக்கும் ஒரே ஒருவர் ஆவார். அந்த உலகில் ஒரு தர்மமும் ஓர் ராஜ்யமும் இருக்கும். பஞ்சபூதங்கள் அனைத்தும் மாறியிருக்கும். இதனாலேயே அவர் ஹெவன்லி காட்ஃபாதர், சொர்க்கத்தின் இறை தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இரண்டாவதாக கூறப்படுகிறது, கடவுள் சத்தியம் ஆவார். எனவே சத்தியம் என்றால் என்ன? எதில் சத்தியம் உள்ளது? இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை பேசுபவர்களே கடவுள் என்று சிலர் நினைக்கிறார்கள். கடவுள் என்பது வேறு எதுவும் அல்ல, ஆனால் உண்மையை பேசுபவரே கடவுள். ஆனால் அப்படி இல்லை. கடவுளே சத்தியம் என்பதன் அர்த்தம், கடவுள் வந்தார், வந்து எங்களுக்கு அனைத்தினதும் சத்தியத்தை கூறினார் என்பதே ஆகும். கடவுளே சத்தியம் என்றால் கடவுள் எங்களுக்கு சத்தியத்தை கூறுகின்றார் என்று அர்த்தம். அவரிடம் மட்டுமே சத்தியம் உள்ளது. இதனாலேயே அவர் ஞானம் நிறைந்தவர் எனப்படுகின்றார். ஞானக்கடல், பேரானந்த கடல், கடவுள் அறிவார். எனவே நிச்சயமாக அவர் அறிந்தது ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே அவர் அறிந்துள்ள அந்த தகவல் என்ன? இவர் எதையோ திருடியுள்ளார். கடவுள் அறிவார் என்பதல்ல. அவருக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் வீழ்ந்துவிட்ட எமது உலகம் எவ்வாறு மீண்டும் ஈடேற்றப்பட முடியும் என்பதன் அடிப்படையிலேயே அவரின் புகழ் உள்ளது. அவர் இந்த சக்கரத்தை பற்றிய அனைத்தையும் அறிவார். இதனாலேயே கடவுள் அறிவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வாறே கடவுள் புகழப்படுகின்றார். இது மனிதர்களின் புகழிலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் அவர் அறிந்து கொண்டது முற்றிலும் வேறுபட்டது. மனிதர்கள் அறிந்து கொண்டவை எல்லைக்கு உட்பட்டவை. மனிதர்கள் அறிந்து கொண்டவை குறுகிய காலத்திற்கு உரியவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கடவுளுக்கோ அவர் அனைத்தையும் அறிந்தவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் knowledgeful, ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. அதாவது அவர் அனைத்தும் அறிந்தவர், அதாவது அனைத்தையும் அறிந்த ஒரே ஒருவர் ஆவார். அனைத்தையும் அறிந்த ஒருவரால் மட்டுமே சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அனைத்தினதும் மிக சரியான ஞானத்தை கொண்ட ஒருவரால் மட்டுமே அதை அனைவருக்கும் வழங்க முடியும். அவருக்கே ஞானம் இல்லாதுவிட்டால், அவர் அதை மற்றவர்களுக்கு வழங்காதுவிட்டால் அதில் எங்களுக்கு என்ன நன்மை உள்ளது? எனவே அவர் அறிந்து கொள்ளட்டும். ஆனால் அப்படியல்ல. அவர் அனைத்தையும் அறிந்திருப்பதனால் அதன் மூலமாக நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையை பெறுகின்றோம். இதனாலேயே நாங்கள் அவரின் குணாதிசயங்களை பற்றி புகழை பாடுகின்றோம். நாங்கள் அவரை துரத்தி செல்கின்றோம். ஏதாவது நடக்கும் பொழுது, ஓ கடவுளே, இப்பொழுது நீங்களே இதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றோம். கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், எனது துன்பத்தை நீக்குங்கள். எனவே நாங்கள் அவரிடம் இவற்றை வேண்டுகின்றோம் அல்லவா? எங்களுக்கு அவருடன் ஏதோ உறவு முறை உள்ளது. இதனாலேயே நாங்கள் அவரை அந்த முறையில், அவர் எங்களுக்கு ஏதாவதொரு உபகாரம் செய்திருக்க வேண்டும் என்ற முறையில் நினைவு செய்கின்றோம். அவர் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றால் நாங்கள் ஏன் அவருக்காக எமது தலைகளை அடித்துக் கொள்ள வேண்டும்? கடினமான நேரத்தில் யாராவது உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் உங்களின் இதயத்தில் உணர்வீர்கள், இவர் கஷ்ட காலத்தில் எனக்கு அதிகமாக உதவி செய்தார், தேவையான நேரத்தில் அவர் என்னை பாதுகாத்தார். அதனால் உங்களுடைய இதயத்தில் அவருக்காக அன்பிருக்கும். அதே போல் கடவுளுக்காகவும் அவர் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்தார் என்ற அதே அன்பு உங்களுக்குள் உள்ளது. எவ்வாறாயினும் ஒரு நபருக்கு ஏதாவது நல்லது நடக்கும் பொழுது அதை கடவுளே செய்தார், கடவுளே அவ்வாறு செய்கின்றார் என்று நீங்கள் சொல்வதில்லை. அவரின் பணி மகத்தானது. அவரின் பணி உலகத்திற்கானது. அது முழு உலகத்துடனும் தொடர்புடையது. ஆனால் ஒருவர் சிறிதளவு பணத்தை பெற்றுக் கொண்டதும் அது கடவுளே செய்தார் என்பதல்ல. அது எமது நல்ல செயல்கள். நாங்கள் அந்த நல்ல செயல்களின் பயனை பெறுகின்றோம். நல்ல தீய செயல்களின் கணக்கு ஒன்று உள்ளது. நாங்கள் தொடர்ந்து அதை பெறுகின்றோம். ஆனால் கடவுள் வந்துள்ளார், வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற செயல்களின் பலன் வேறுபட்டது. உங்களின் புத்தியின் அடிப்படையில் தற்காலிகமான சந்தோஷமும் பெறப்படுகிறது. அவர் எங்களுக்கு வழங்கியுள்ள ஞானம் அனைத்து நேரத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. எனவே கடவுளின் பணி வேறுபட்டது. இதனாலேயே கூறப்படுகிறது, நான் வந்து உங்களுக்கு செயல்களின் உண்மையான ஞானத்தை கற்பிக்கின்றேன். இது கர்மயோகம் மேன்மையானது என கூறப்படுகின்றது. உங்களின் செயல்களையோ அல்லது உங்களின் வீட்டையோ துறப்பது என்ற கேள்வி இதில் இல்லை. எப்படி உங்களின் செயல்களை தூய்மையாக்கலாம் என்ற ஞானத்தையே நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். எனவே நீங்கள் உங்களின் செயல்களை தூய்மையாக்க வேண்டும். நீங்கள் அவற்றை துறக்க வேண்டியதில்லை. செயல்கள் அனாதியானவை. இந்த செயல் கலமும் அனாதியானது. எங்கே மனிதர்கள் இருக்கின்றார்களோ அங்கே செயல்களும் இருக்கும். ஆனால் நான் வந்து எப்படி அந்த செயல்களை மேன்மையானவை ஆக்க முடியும் என்பதை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இதன் மூலம் உங்களின் செயல்களின் கணக்கானது நடுநிலையாகின்றது. நடுநிலையான செயல்கள் என்றால் நீங்கள் தீங்கான எதையும் சேமிக்க மாட்டீர்கள் என்று அர்த்தம். தந்தை கூறுகின்றார், நான் இந்த பௌதிக உலகிற்குள் இந்த குறுகிய சங்கமயுகத்தில் உங்களுக்காக வந்துள்ளேன். எனவே குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் உள்ளதோ உங்களிடம் உள்ள அந்த குறுகிய கால பகுதியில் என்னை பற்றி நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் பாபாவிற்கு சொந்தமானவர் ஆகியிருப்பதனால் குறைந்தபட்சம் அந்த நேரத்திற்கு தூய்மையாக இருங்கள். அதன் பின்னர் நீங்கள் கடினமாக உழைக்கவே அவசியம் இல்லாதபடி அத்தகைய வெகுமதியை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். இப்பொழுது சிறிதளவு முயற்சியே செய்யப்பட வேண்டும். எவ்வளவிற்கு முடியுமோ நீங்கள் இறக்க நேரிட்டாலும் கூட தூய்மையாக இருப்பதற்கான சத்தியத்தை செய்யுங்கள். திட சங்கற்பத்துடன் இருங்கள். உங்களின் தாரணையை பேணுவதில் முழுமையான முயற்சி செய்யுங்கள். தந்தை மிக தெளிவாக உங்களுக்கு கூறுகின்றார், இந்த குறுகிய கால பகுதியில் முயற்சி செய்யுங்கள். வேறு எதற்காகவும் உங்களை முயற்சி செய்ய நான் வைப்பதில்லை. நீங்கள் பெறுவதுடன் ஒப்பிடும் பொழுது இந்த முயற்சி எதுவுமே இல்லை. நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், உலகம் என்ன சொல்லும், அவர் என்ன சொல்வார், ஓ உலகம் என்ன சொல்லும் என சொல்லாதீர்கள். அதை ஒருபுறம் ஒதுக்கிவிடுங்கள். இப்பொழுது இந்த உலகமே முடிவடையப் போகிறது. இப்பொழுது மரணம் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் உருவாக்கிய பெரிய சிக்கலான விஷயங்கள் எவ்வகையாயினும் அவை அனைத்துமே வீணானவை. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இப்பொழுது அந்த வீணானவற்றை சேமியுங்கள். உங்களின் சரீரம் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யலாம். உங்களின் படைப்புடன் என்ன கணக்கு உங்களுக்கு உள்ளதோ அந்த அளவை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். நான் அதை பார்த்து கொள்ள போவதில்லை. நீங்கள்தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். எது அவசியமோ உங்களை நான் அதிலிருந்து விடுவிக்கின்றேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் உருவாக்கும் மேலதிகமானதை உங்களை செய்ய வேண்டாம் என்று நான் கூறுகின்றேன். ஏனென்றால் இப்பொழுது அனைத்தும் விழப்போகின்றன. எனவே நீங்கள் ஏன் உங்களின் நேரத்தை அனாவசியமான முறையில் வீணாக்குகின்றீர்கள்? இந்த பயனற்ற சிக்கல்கள் அனைத்தினாலும் நீங்கள் துன்பத்தை அனுபவம் செய்கிறீர்கள். அந்த சிக்கல்களில் இருந்து நீங்கள் எப்படி விடுபடுவீர்கள்? இதையே நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அப்படி இருந்தும் அமர்ந்திருந்து பல சாக்கு போக்குகளை கொடுத்தல் எப்படி உங்களால் இதை செய்ய முடிகின்றது? பின்னர் தந்தையும் கூறுவார், பாருங்கள், நீங்கள் நேரடியாக உங்களின் கை விரலை கொடுக்காது விட்டால், உங்களின் கையை எனக்கு கொடுக்காது விட்டால், பின்னர் நான் உங்களின் மூக்கை பிடித்து உங்களை என்னுடன் அழைத்து செல்வேன். நீங்கள் மூக்கினால் பிடிக்கப்பட்டீர்கள் என்றால் மூச்சு திணறுவீர்கள். அதன் பின்னர் துன்பத்தை அனுபவம் செய்வதுடன் நீங்கள் தண்டனையையும் அனுபவம் செய்ய நேரிடும். இதனாலேயே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, உங்களின் கையை அவரின் கையில் கொடுத்து அவருடன் நேரடியாக செல்ல வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் என்னுடன் நேரடியாக செல்லாது விட்டால் உங்களின் மூக்கு எனது கைகளுக்கு வந்துவிடும். அதன் பின்னர் பாருங்கள், அந்த நேரத்தில் எதையும் செய்ய முடியாது. உங்களால் எதையும் செய்ய முடியாதிருக்கும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது எனக்கு சொந்தமாகுங்கள். என்னிடம் வாருங்கள். நான் கூறுவதை கேளுங்கள். அப்படி இருந்தும் நீங்கள் எதுவும் செய்யாது விட்டால் அதற்காக பெரிய தண்டனை கிடைக்கும். எதையும் அறியாமல் இருப்பவர்களுக்கு இது வேறு விஷயம். ஆனால் அறிந்திருப்பவர்களுக்கு, இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு, இதை கேட்டாலும் கவனக்குறைவாகுபவர்களுக்கு அவர்களுக்கு எதையும் செய்ய முடியாது. எவ்வாறு 10 மடங்கு நன்மை ஏற்படுகின்றதோ அவ்வாறே 10 மடங்கு இழப்பும் ஏற்படும். இதனாலேயே கூறப்படுகிறது, உங்களின் இழப்புகளை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களின் புத்திகளை மிக நன்றாக திறந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களின் புத்தியின் யோகத்தை தந்தையுடன் இணைத்தால் சக்தியை பெறுவீர்கள். எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். இப்பொழுது கடந்து செல்லும் நேரத்தை இனம் கண்டு கொள்ளுங்கள். உங்களின் கண்களை திறந்து விடுங்கள், உங்களின் புத்தியை திறவுங்கள். அத்துடன் இந்த நேரத்தின் முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களின் பாக்கியத்தை முழுமையாக விழித்தெழச் செய்யுங்கள். சகவாசத்திற்கு ஏற்ப நீங்கள் நிறமூட்டப்படும் நிறமும் இருக்கும் என கூறப்படுகிறது. ஆகவே யாராவது ஒருவரிடம் சம்பூர்ணமான தாரணை இல்லாதுவிட்டால் நீங்கள் மாயையின் சகவாசம் என்ற நிறத்தினாலேயே நிறமூட்டப்படுவீர்கள். இதனாலேயே கூறப்படுகிறது, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். எவரையும் விட்டுவிடாத சில தீயவர்கள் இருக்கிறார்கள். இங்கும் அவர்கள் ஒருவர் மற்றவரின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள். இதனாலேயே சகவாசத்தின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. சகவாசத்தின் ஆதிக்கம் இங்கே இல்லை, வெளியில் மட்டுமே உள்ளது என்று நினைக்காதீர்கள். இல்லை, இங்கும் அவர்கள் தொடர்ந்து அலைப்பாய்கிறார்கள். ஏனென்றால் இது அவர்களின் ராஜ்யம், அப்படித்தானே? இதனாலேயே தந்தை கூறுகின்றார், உங்களின் கவசத்தை மிக நன்றாக அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கவசத்தை அணிந்து கொண்டால் குண்டு உங்களை தாக்காது. யோகமே கவசம், ஞானமே வாளாகும். இந்த ஆயுதங்களை உங்களுடன் மிக நன்றாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். கூறப்படுகிறது, எதையாவது செய்பவர்கள் அதற்கான வெகுமதியை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுவும் உங்களின் எதிர்கால வெகுமதியை உருவாக்குகின்ற ஓர் விஷயமாகும். நீங்கள் இங்கே உங்களின் வெகுமதியை அனுபவம் செய்ய போவதில்லை. இல்லை, நீங்கள் இங்கே ஒரு குருவை போன்று அமர்ந்திருக்கப் போவதில்லை. எந்த ஒரு தவறான புரிந்துணர்வும் இல்லாமல் இருப்பதற்காகவே இவை அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இவை அனைத்தையும் உங்களின் கவனத்தில் வைத்திருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே எவ்விதமான செலவுகளை பற்றியும் பேசக்கூடாது. இந்த செலவுகள் அனைத்தும் மற்றவர்களின் நன்மைக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு சதமும் இந்த பணிக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். அச்சா, எச்சரிக்கையுடன் இருக்கும் இனிமையிலும் இனிமையான மிக நல்ல குழந்தைகளுக்கு பாப்தாதாவினதும் எமது மம்மாவினதும் அன்பும் நினைவும் காலை வணக்கங்களும். அச்சா, கேள்வி. மம்மா, நடக்கும் போதும் அசையும் பொழுதும் எவ்வாறு யோகத்தின் அதிவுயர்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்க முடியும்? மம்மா கூறுகின்றார், உண்மையில் எமது வாழ்க்கை ஒரு இயல்பான யோகமாக ஆக வேண்டும். ஏனென்றால் யோகம் என்றால் நம்பிக்கையாகும். எனவே நம்பிக்கையை உறுதியாக வைத்திருந்து நடைமுறையில் அதன் சுரூபமாகுங்கள். அந்த நம்பிக்கையின் வடிவமாகி உங்களின் பௌதிகமான புலன்களால் செயல்களை செய்யுங்கள். அந்த நம்பிக்கையின் சுரூபமாகி உங்களின் பௌதிக புலன்களால் செயல்களை செய்யுங்கள். உங்களின் பௌதிக அங்கங்கள் தொடர்ந்து எந்த ஒரு வேலையையும் செய்யட்டும். ஆனால் நீங்கள் சந்தோஷ சுரூபமாக இருக்கும் அந்த ஸ்திதியில் அமர்ந்திருக்க வேண்டும். உங்களின் முகம் எப்பொழுதும் சந்தோஷ சுரூபமாகவும் களிப்பூட்டுவதாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு தூய்மையற்ற அல்லது பாவ எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அனாதியான அன்பு ஸ்திதியில் இறைவனின் ஆனந்தத்தில் இருங்கள். உங்களுக்குள் எந்த ஒரு தூய்மையற்ற அல்லது பாவ எண்ணங்களும் தோன்றாது. ஒரு தூய இடத்தில் தோன்றும் எத்தகைய எண்ணங்களும் மக்களின் நன்மைக்கும் உங்களின் சொந்த முன்னேற்றத்திற்குமே ஆகும். அது உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அதிக அளவில் உதவி செய்யும் மிக இனிமையான ஸ்திதியாகும். இனிமையான மற்றும் தூய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான இந்த பொன்னான வாய்ப்பு இந்த நேரத்தில் மட்டுமே உங்களிடம் உள்ளது. எனவே இத்தகையதோர் ஸ்திதியை உருவாக்குவதற்கு சிறிதளவு முயற்சி செய்யுங்கள். நாங்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஏதாவது மந்திரம், வழிபாடு அல்லது அகத்தே உச்சாடனம் செய்வது எதுவும் தேவையில்லை. பக்தி மார்க்கத்தில் சிலர் தமது பிரார்த்தனைகளை உள்முகமாக செய்வார்கள். அவர்கள் மாலையின் மணிகளை உருட்டுவார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு விக்கிரகத்தை வைத்து அதற்கு மலர்களை படைப்பார்கள். அவர்கள் இதை உள்முகமாக தமக்குள் செய்கிறார்கள். அது மனதினால் வழிபடுதல் எனப்படுகிறது. எவ்வாறாயினும் எமது யோகத்தில் நாம் எமது ஆதி ரூபத்தில் ஸ்திரமாகி சந்தோஷ சுரூபமாகின்றோம். நாம் எமது மனம் உட்பட எமது பௌதீக அங்கங்களை கட்டுப்படுத்துகின்றோம், ஒருமுகம் ஆகின்றோம். அத்துடன் இறை சந்தோஷ சுரூபமாகின்றோம். இதற்கு யோகத்திற்காக எமது நேரம் தனிப்பட்ட முறையில் நிச்சயம் செய்யப்படுகிறது. நாம் அமர்ந்திருந்து அதே நேரத்தில் அதை பயிற்சி செய்கின்றோம். நாம் புற விஷயங்களுடன் எமது உறவு முறைகளை துண்டித்து அவ்யக்தத்துடன் ஒரு உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். பின்னர் நினைவானது இலகுவானது ஆகிவிடும். அச்சா, ஆசீர்வாதம். பாப் தாதாவின் சகவாசத்தை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் மாயையை தொலைவில் இருந்தே மயக்கமடைய செய்கின்ற மாயையை வென்றவராகவும் அதனால் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் தந்தையிடம் அன்பு வைத்திருப்பதனால் அவரை உங்களின் சகப்பாடி ஆக்கியுள்ளீர்கள். அதனால் தொலைவில் இருந்தே மாயை மயக்கமடைந்து விடுவாள். நான் உங்களுடனேயே உண்பேன், உங்களுடனேயே இருப்பேன், உங்களுடனேயே ஆத்மாவான நான் ஆறுதல் அடைவேன் என்ற சத்தியத்தை நீங்கள் ஆரம்பத்தில் செய்தீர்கள். இந்த சத்தியத்திற்கு ஏற்ப தந்தையுடன் சேர்ந்து நாள் முழுவதும் செய்ய வேண்டிய உங்களின் செயல்களை செய்யுங்கள். மாயையால் உங்களை குழப்ப முடியாது, அவளின் விநாசம் இடம்பெறும். எனவே எப்பொழுதும் உங்களின் சகப்பாடியை உங்களுடன் வைத்திருங்கள். அவரின் சகவாசத்தின் சக்தியாலும் அவரை சந்திப்பதில் மூழ்கி இருப்பதனாலும் நீங்கள் மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் அதிஉயர்ந்த மனோபாவத்தால் உங்களின் இல்லறத்தின் சூழ்நிலையை மாற்றுங்கள். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் ஆகுங்கள். உங்களின் அவ்யக்த ஸ்திதியின் கண்ணாடியை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பதற்கு மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இலகுத்தன்மை, மகத்துவம், சகிப்புத்தன்மை. இந்த மூன்றில் ஒன்று கூட இல்லாமல் போகுமாக இருந்தால் அவ்வாறு குறைவதன் கரையானது கண்ணாடியில் புலப்படும். ஆகவே நீங்கள் என்ன பணியை செய்தாலும் அதில் சாதாரண தன்மை புலப்படக்கூடாது. சாதாரண தன்மையை மகான் தன்மையாக மாற்றுங்கள். ஒவ்வொரு பணியிலும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அத்துடன் உங்களின் வார்த்தைகளில் இலகுத்தன்மையை கிரகியுங்கள். உங்களின் சேவையில் வெற்றி புலப்படும். ஓம் சாந்தி.